ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பாச இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சோத்திராதினா செவி முதலிய ஞானேந்திரியங்கள் ரெண்டும் சாத்வியோகத்தில் தோன்றுகின்றன. அடுத்த பாடல்ல பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள் எதிலிருந்து தோன்றுகின்றன? ஐயா, ஞானேந்திரியங்களின் தோற்றம் வரைக்கும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் கர்மேந்திரியம் அவை எதிலிருந்து தோன்றுகின்றன, அதான் அடுத்த பாடல் சொல்கிறது. கர்மேந்திரியம் தோற்றத்தையும் சொல்லுது, தன்மாத்திரைகளின் தோற்றத்தையும் சொல்லுது. தன்மாத்திரையிலிருந்து பூதங்களின் தோற்றம், அந்த பூதங்கள்ல எப்படி குணங்கள் அமைஞ்சிருக்கு அந்த செய்தி, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போச்சு, நீருடை நான்காய் நிகழ்ந்தாய் போச்சு அந்த செய்தி, அப்புறம் அந்த பூதங்களுக்கு அதிபதிகள் யாரெல்லாம், இத்தனை செய்தின்னு சொல்றது அடுத்த அடுத்த பாடல். மன்னிய கண்மேந்திரியமான ராசதஞ்சேர் வாக்காதி வைகாரி மருவி வரும், சத்தம் தன்னை முதலாகிய தாமதமிகு மாத்திரை பின் தரும், அதனில் வான் அனிலம் அனல் புனல் மண், சத்தம் முன்னதனில் வெளியாதி ஒன்றொன்றாகும் முறையில் உறும், இருமையன் முடிவா முன்னே முன்னே உன்னு சதாசிவராதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவன உரைப்பர் உணர்ந்துள்ளவரே. சொன்னேன் இல்லையா, மொத்த பாடலை பார்க்கும் போது புரியாத மாதிரி தோணும், ஆனா நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி படிச்சோம்னா பாடலுக்கு எளிதா பொருள் விளங்கும். மன்னிய கண்மேந்திரியமான நிலைபெற்ற கண்மேந்திரியங்களாகிய ராசதஞ்சேர் வாக்காதி, ராசத குணம் பொருந்திய வாக்காதி. கண்மேந்திரியங்களுக்கு பேர் என்னன்னா எல்லாம் பாருங்களேன், ஞானேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றன, ஆனா ஐந்தையும் சொன்னாரா சோத்திராதி அப்படின்னு போயிட்டார். கண்மேந்திரியங்களும் ஐந்து இருக்கின்றன, ஐந்து பேரை சொன்னாரா வாக்காதின்னு சொல்லிட்டு போயிட்டார். சொல்வதற்கு எளிதாதான் சொன்னாதான் பாடலுக்கு அது பொருத்தமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் அஞ்சு பேரையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா இல்லைங்களா? ஆதினா முதலிய எட்ஸெட்ரா, செவி முதலியன சொல்லியாச்சு. அப்ப செவி, தோல், கண்ணு, வாய், மூக்கு நம்ம வருவித்துக் கொண்டோம் ஞானேந்திரியங்கள். அது மாதிரி கண்மேந்திரியங்கள் வாக்கு, பாதம், பாணி, பாஜுரு, உபத்தம் அஞ்சு படிச்சிருக்கோம் நூல்கள்ல, உண்மை விளக்கத்துல பார்த்திருக்கோம். வாக்குன்னா இங்க திரும்ப வாய் வருது, வாக்குன்னா வாய் தான், வாய் தான் ஞானேந்திரியமாச்சே, அது கண்மேந்திரியத்திலே வருதே. ஞானேந்திரிய வாய் வேற, கண்மேந்திரிய வாய் வேற. ஞானேந்திரிய வாய் அது சுவையை அறியும், கண்மேந்திரிய வாய் பேசுதலை செய்யும். யாகாவார் ஆயினும் நாகாக்க சொன்னார் இல்லையா, அதுதான் கண்மேந்திரியம். ஆமா, சுவைய அறியக்கூடிய நாக்கு காக்காட்டாலும் கூட பேசக்கூடிய நாக்கு காத்துக்கொள்ளணும்பா, எதையாவது பேசிடக்கூடாது. ஏன்னா தீயினார் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு, அந்த நாள் கண்மேந்திரியம் தான். என்ன பேசுவது, அதனுடைய வேலை தானே. ஆகவே அதுதான் வாக்குன்னு சொன்னாங்க, பேசக்கூடிய அந்த வாய் என்ற பொறி. ஆகவே அன்பர்களே, சுவையை அறியக்கூடிய வாய் என்ற தத்துவம் வேறு, பேசுதலை செய்யக்கூடிய வாய் என்ற தத்துவம் வேறு. பேர் ஒண்ணு போல இருக்கலாம் தமிழ்ல, வாய் வாயின்னு ரெண்டுத்துக்கும் சொல்லியிருக்கலாம். அதான் வடமொழியில சொல்லும் போது அந்த வாயை செஞ்சுவை அப்படின்ட்டாங்க. இதை சுவையை அறியக்கூடியது, பேசக்கூடிய வாயை வந்து வாக்குன்னு சொன்னாங்க. வாக்கு பாதம் நமக்கு தெரிஞ்சதுதான், காலை தான் பாதம்னு சொல்லுவோம். பாணி கையை சொல்லுவோம், கைக்கு தான் பாணின்னு பேர். சூலாயுதத்தை கையில் ஏந்திய பெருமான் சூலாயுத வாணி, தண்டாயுதத்தை ஏந்திய பெருமான் தண்டாயுத வாணி, ஆயுதம் இன்றி இருக்கும் நிராயுத வாணி, நிராயுதம் கையில ஆயுதமும் இல்ல நிராயுத வாணி. ஆகவே பாணி என்றால் கை. பாஜிரு உபத்தம் அவை இனப்பெருக்க தொழிலை செய்யக்கூடிய உறுப்புகள். ஆகவே வாக்கு பாணி, வாக்கு பாதம் பாணி, பாஜிரு உபத்தம், இந்த அஞ்சு தான கண்மேந்திரியங்கள். அப்ப முதல் இந்திரியம் எது அதை சொல்லி ஆதின்னு சொல்லிட்டா மத்த நாளும் அதுக்குள்ள அடங்கிடும், அதான் வாக்கு ஆதின்ட்டார். இந்த கண்மேந்திரியங்களுக்கு ராஜச குணம் வேண்டும், ராஜச குணம். ஏன்னா ராஜச குணம் தான் ஒரு ஊக்கத்தை தரும், ஒரு செயல்பாட்டுக்கு உதவும். அதனாலதான் ராஜச அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியம் தோன்றது. ஞானேந்திரியம் பாருங்க, அறிவு என்பது சாத்விக குணம் சார்ந்தது. அப்ப சாத்விக அகங்காரம் தைஜச அகங்காரம், அதுல இருந்து ஞானேந்திரியம் தோன்றது. அதுக்கு தலைமையான மனமும் அதுல இருந்து தோன்றது. ஏன்னா மனம் ஒரு எதுக்கும் ஒரு மனசு வேணுங்க, மனம் இருந்தா மார்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, எங்கெங்க இடம் இருக்கு அப்படிவாங்க, கொஞ்சம் மனசு வச்சா உட்காருவாங்க அப்படிமோ இல்லைங்களா. அதனால இந்த கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாத்துக்கும் தலைமையானது இந்த மனம். ஆமா, அந்த மனமும் ஞானேந்திரியமும் சாத்விகங்காரத்திலிருந்து ஒன்னா வருது. கண்மேந்திரியம் அஞ்சும் ராஜசகங்காரம், ஏன்னா இந்த செயல்பாட்டுக்கு ராஜச குணம் வேணும். அதனால வாக்காதி ராஜசஞ்சேர் வாக்காதினாரு. வைகாரி அறிவு வரும், வைகாரி அகங்காரத்திலிருந்து வருது. வைகாரி அகங்காரம்னா ராஜசகங்காரம் தான். வாக்காதிகளாகிய கண்மேந்திரியங்கள் ஐந்தும் வைகாரி அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த ராஜசகங்காரத்திலிருந்து வருகின்றன. சரி, அப்புறம் சத்தம் தன்னை முதலாகிய தாமத மிகு மாத்திரை, தாமத குணம் பொருந்திய தன்மாத்திரைகள். தாம் மாத்திரைன்னு சொல்றது தன்மாத்திரை, அந்த குணம் மட்டுமா தான் இருக்கு. சத்தம்னா சத்த குணம் மட்டும்தான். பரிசம், பரிசம் என்பது இந்த தொடு உணர்ச்சி, பரிசம். அப்புறம் ரூபம் என்பது உருவம், உருவம் உருவம் தான் ரூபம்னு சொல்லப்படுது. ரசம் என்பது சுவை, கந்தம் என்பது மனம். இது திருக்குறள் சொல்லும்போது சுவை ஒளி உரு ஓசை மனம் என்று அப்படியே ஒரு வரிசையில சொல்லியிருக்காங்க. அந்த அஞ்சும் தன்மாத்திரை தான். திருக்குறள் சொன்ன சுவை ஒளி ஊரு ஓசை மனம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னார். ஏன்னா இந்த உலகம் அந்த அஞ்சு தன்மாத்திரைகள்ல இருந்துதான் இந்த பஞ்சபூத உலகம் வந்திருக்கு. அப்ப அவற்றின் கூறுபாட்டை அறிய வல்லவன் உலகத்தை அறிந்தவன் என்று சொன்னார். அந்த இடத்துல பரிமேலழகர் தத்துவங்களை பற்றியும் எழுதுறார். ஆகவே இந்த தன்மாத்திரைகள் பூதாதி அகங்காரத்திலிருந்து வருது, தாமத அகங்காரத்திலிருந்து. ஏன்னா இந்த தன்மாதிரிகள் தாமத குணம் கொண்டவை. அப்புறம் இந்த தன்மாதிரியில் இருந்து பூதங்கள் தோன்றுகின்றன சொல்ற. தாமத மிகு மாத்திரை பின் தரம் இருக்காரு. பின் தரம்னா என்ன? மூன்று அகங்காரங்கள்ல பின்னால சொன்ன அகங்காரம் தாமத அகங்காரம், அது தரும் பூதாதி அகங்காரம் அல்லது தாமத அகங்காரம். அதனால பின் தரம்னா பின்னால சொல்லப்பட்ட தாமத அகங்காரம் தரும். இதனில் அதனில், அதனில்னா அந்த தன்மாத்திரைகளில், தன்மாத்திரைகளில் அந்த தன்மாத்திரைகள் எவை தோன்றும்? வான், அநிலம், அனல், புனல், மண், இந்த அஞ்சும் தோன்றும். வான், அனிலம், அனல், புனல், மண். சத்தம்னு வருது, அது தனி, அதை இது கூட சேர்க்கக்கூடாது, மண்ணோட நிறுத்திக்கணும். பாருங்க, மண்ணோட அஞ்சு பூதங்கள் வந்துருது. வான், அனிலம், அனல், புனல், மண். வான் என்பது ஆகாயம், அனிலம் என்பது காற்று, அனிலம்னு சொன்னா காற்று, அனல் என்பது நெருப்பு, புனல் என்பது நீர், மண் என்பது நிலம். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். ஆக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றெல்லாம் சொல்லுவோம். அது ஒடுக்க முறை. தோன்றும் போது ஆகாயம் தோன்றி, அப்புறம் காற்று தோன்றி, அப்புறம் நெருப்பு தோன்றுது, அப்புறம் தான் நீர் தோன்றுது, நிலம் தோன்றுது. எப்படி தனித்தனியா? எது? சத்தம்ங்கிற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் தோன்றுது, பரிசம்ங்கிற தன்மாத்திரையிலிருந்து காற்று, ரூபம் என்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பு, ரசம் என்ற தன்மாத்திரையிலிருந்து நீர், மனம் என்ற தன்மாத்திரையிலிருந்து நிலம். இப்படி தன்மாத்திரைகளிலிருந்து தான் பூதங்கள் தோன்றுகின்றன என்று நம்முடைய சிவாகமங்கள் சொல்கின்றன. அவற்றின் வழி நின்று சிவபிரகாசம் சொல்கிறது, சித்தியாக சொல்கிறது, செய்திகள் சித்தியாக இருக்கின்றன. ஆனா உபநிடதங்கள்ல பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றின, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்தில் இருந்து காற்று தோன்றியது, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், உபநிடதங்கள்ல சொல்லியிருக்கு. நம்ம ஆகமங்கள் அப்படி சொல்லல, தன்மாத்திரிலிருந்து தான் பூதங்கள் தோன்றி சொல்லியிருக்கேன். இப்ப நாம எதை கொள்ள வேண்டும்? நாம ஆகமங்களை தான் கொள்ள வேண்டும் என்று சொல்வார். உபனிடம் அதுல ஏதோ தப்பா சொல்லியிருக்கும் யார். ஆனா மாபாடி அப்படி சொல்லல. ஏன்னா வேதம் சிவாகமா ரெண்டுக்கும் ஒரே ஆசிரியர் பரமசிவன், சிவபெருமானே ரெண்டுத்துக்கும் ஒரே ஆசிரியர். ஆகவே அவர் ஒன்றுக்கொன்று முரணாக சொல்ல மாட்டார். உபனிடத்தை சொல்லியிருக்குன்னா அதுக்கு அது வேற ஒரு நோக்கில் சொல்லியிருக்கிறது. உபனிடத்தை மட்டும் சொல்லவில்லை அன்பர்களே. திருமறை காட்டு திருப்பதிகத்தில் ஞான சம்பந்த பெருமானம் பாடியுள்ளார். என்னன்னா இது ஒன்றுல ஒன்று ஒடுங்குதுன்னு பாடியிருக்கிறார். எது எதிலிருந்து தோன்றுவோ அதுதானே ஒடுங்கும். இருநிலன் அது புன இடைமடி தர என்று தொடங்கும் அந்த பாடல். இருநிலன், இருநிலன்னா ரெண்டு நிலம் இல்ல, இரு என்ற சொல்லுக்கு பெரியன்னு பொருள் இருக்கு. இந்த பெரிய நிலமானது நீரில் ஒடுங்குகிறது, நீர் நெருப்பில் ஒடுங்கும், நெருப்பு காற்றுல ஒடுங்கும், காற்று ஆகாயத்தில் ஒடுங்கும்னு திருமறைக்காடு திருப்பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் இருநிலனதுன்னு பாடல் தொடங்கும். உபநிடத நெறி பற்றி உபநிடத கருத்துக்கு இணங்க ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார்கள். ஆனா சிவாகமங்களும் சிவாகமங்களின் வழிவந்த சித்தாந்த சாத்திரங்களும் தன்மாத்திரிலிருந்து பூதங்கள் தோணும் சொல்லியிருக்கு. நம்ம நூல்கள்லயே திருமுறையில ஒரு மாதிரியும் சித்தாந்தத்துல ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைச்சு ஒன்றை கொண்டு விட்டு ஒன்றை மட்டும் ஏற்று கொண்டு விட்டு இன்னொன்றை மறுக்கலாமான கூடாதா? மாபாடி அந்த இடத்துலதான் மாபாடித்துல தனிச்சிறப்பு. மாபாடித்துல ரெண்டதும் ஒரே கருத்துடையதான் ஒரு பெரிய விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன்னா மாபாடி சிந்தனைலாம் நம்ம செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதுதான் அப்படி ஒரு இடம் இருக்கிறதுன்னு சொன்னா அதை விளக்கணும், அதுக்கே நமக்கு நேரம் ஆகிவிடும். ஆகவே மாபாடி சிந்தனை நாம செய்யலாம். மாபாடியத்தை எடுத்துக்கொண்டு அதை நாம வந்து ஒவ்வொரு வாக்கியத்தையும் படித்து பாடம் சொல்லி விளக்கினால் அதெல்லாம் முடிப்பதற்கு நீண்ட நெடுங்காலம் ஆகலாம். அதில் உள்ள சிறப்பம்சங்களை மட்டுமாக மாபாடிய சொற்பொழிவுகள் என்று அண்மையில் கோவை கற்பகம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்பதான் ஒரு சிந்தனை தோன்றியது என்னவென்றால் அந்த மாபாடியத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றது, எத்தனையோ அன்பர்கள் சித்தாந்தம் படித்து மிக ஆர்வமோடு இருக்கின்றார்கள். இப்ப மாபாடியத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் சிலவற்றையாவது எடுத்துக்கொண்டு முன்பு ஒரு காலத்தில் சித்தாந்த அறிஞர் வஜ்ரவீர முதலியார் அவர்கள் சிவஞான பாடிய திறவுன்னு ஒரு நூல் செய்தார்கள். சிவஞான பாடிய முழுவதற்கும் விளக்கம் இருக்காது, ஆனா ஆங்காங்கு பல சிறந்த பகுதிகளுக்கு விளக்கம் இருக்கும். அத மாதிரி மாபாடித்தில் உள்ள சிறப்பு பாயிரம், அவையடக்கம், மங்கள வாழ்த்து, முதல் சூத்திரம், இரண்டாம் சூத்திரம் அப்படி எடுத்து ஒவ்வொன்றையும் உள்ள அந்த சிறப்பம்சங்கள் சிறப்பை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு விளக்கம் கொடுத்தாலே மாபாடித்தில் உள்ள எத்தனையோ பகுதிகளை நாம அறிந்து கொண்டவர்களாவோம். அதுக்கப்புறம் நம்ம பாடம் கேட்பது நமக்கு ஒரு ஊக்கம் வரும். முதல்ல அதனுடைய சிறப்பம்சங்கள் தெரியணும் இல்லையா? முதல் படிநிலை அதுவாதான் இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு தோற்றுவாகத்தான் இப்படி பூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றும்னு சொன்ன ஓரிட கருத்தும், தன்மாத்திரிலிருந்து பூதம் தோன்றும் ஆகம கருத்துக்கும் பொருள் ஒற்றுமை கண்டு மாபாடித்தில் ஒரு பெரிய விளக்கம் தந்திருக்கின்றார்கள். அரிய விளக்கம். அதை ஒரு செய்தி அளவிலே இங்கே சுட்டி காட்டுகின்றேன். அப்புறம் சத்தம் முன்னதனில் வெளியாதி ஒன்றொன்றாகும் முறையில் உறும். அந்த தன்மாத்திரையில வந்து வான் அணிலம் அனல் புனல் மண் தோன்றும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? சத்தம் முன்னதனில் வெளியாதி ஒன்றொன்றாகும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளியாதி முதல்ல வச்சுக்கோங்க, வெளியாதி சத்தம் முன்னதனில் ஒன்றொன்றாகும். வெளின்னா பேரை மாத்தி சொல்றாங்க அவ்வளவுதான். வெளின்னா ஆகாயம் நமக்கு தெரியாதா என்ன? வெளின்னா ஆகாயம். வெளியாதின்னா ஆகாயம் முதலியவை அப்படின்னா ஆகாயம் முதலிய பஞ்சபூதங்கள், ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் அஞ்சும். ஆமா, அஞ்சும் சத்தம் முன்னதனில் ஒன்றொன்றாகும் அப்படின்னா அந்த சத்தம் முதலிய குணங்கள்ல ஒவ்வொன்றை ஏற்கும் என்று பொருள். அதுலதான் ஆகாயம் சத்த குணம் மட்டுமே ஏற்கும், காற்று சத்தத்தோடு பரிசத்தை ஏற்கும், நெருப்பு சத்தம் பரிசம் இரண்டோடு ரூபத்தை ஏற்கும், நீரு சத்தம் பரிசம் ரூபம் மூணோட சேர்த்து சுவையை ஏற்கும், ரசத்தை, ரசம்தான் சுவை. நிலம் சத்தம் பரிசம் ரூபம் ரசம் நாளோடு சேர்த்து கந்தமாகிய மனத்தை ஏற்கும். அப்ப நிலம் தான் அஞ்சையும் ஏற்கிறது. நீர் நாலு குணங்களை ஏற்றுள்ளது, நெருப்பு மூன்று குணங்களை ஏற்றுள்ளது, காற்று ரெண்டு குணங்களை ஏற்றுள்ளது, ஆகாயம் ஒரே ஒரு குணத்தை ஏற்றுள்ளது. அதனாலதான் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று போற்றி திருக்கோயிலே பாடியிருக்கின்றார்களே. அதெல்லாம் நாம சாத்திரங்களை துணையின்றி பார்த்தால் நமக்கு எதுவும் விளங்காது. சாத்திரங்கள்ல துணை கொண்டு பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த உண்மை விளங்குகிறது. சத்தம் முன்னதனில் வெளியாதி ஒன்றொன்றாகும் என்ற அந்த தொடரை தாங்கள் அடிக்கோடு விட்டுக் கொண்டீர்கள் சொன்னால் அதுதான் அந்த திருவாசக பகுதிக்கு விளக்கம், விளக்கமாக திகழ்வது. பழைய உரைகள்ல பல உரையாசிரியர்கள் அதுக்கு அருமையாக விளக்கம் தந்திருக்கின்றார்கள். ஆகவே இது புள்ளிருக்கு வேலூர் திருத்தாண்டகத்திலே அப்பர் பெருமானும் இந்த செய்தியினை பாடி அருளியிருக்கின்றார்கள். இந்த பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்று இதே கருத்து வந்து ஆகாயத்துல தொடங்கி நிலம் வரைக்கும் அப்படி பாடியிருப்பார்கள் அப்பர் பெருமான் பாடியுள்ளார்கள். திரு ரெண்டு இடங்கள்ல பாடியிருப்பார்கள், எனக்கு ஒன்றுதான் இப்ப நினைவு கூறுகிறது, புள்ளிருக்கு வேலூர் திருச்சாண்டகத்திலே பாடியிருக்கின்றார்கள். அப்புறம் இருமை அயன் முடிவா முன்னே உன்னு சதா சிவராதி அதிபதிகள். என்ன, இந்த பஞ்ச பூதங்களுக்கும் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிபதிகள் யாரு அப்படின்னு சொன்னா, சதாசிவர் தொடங்கி பிரம்மா வரைக்கும் இந்த ஐவரும் தான் என்று சொல்லிவிட்டார். அப்ப ஆகாயத்துக்கு அதிபதி சதாசிவமூர்த்தி, காற்றுக்கு மகேசன், நெருப்புக்கு ருத்ரன், நீருக்கு திருமால், நிலத்துக்கு பிரம்மா, இவர்கள்லாம் அதிபதிகள். ஒடுக்கம் உதித்த அடைவன உரைப்பர் உணர்ந்துள்ளோரே, எந்த முறைப்படி எந்த வரிசைப்படி தோன்றியதோ அதுக்கு ஏற்ப ஒடுக்கமும் இருக்கும். அதாவது கடைசியா தோன்றியது முதல்ல ஒடுங்கும், அடுத்தபடியா தோன்றியது அடுத்தபடியா ஒடுங்கும், அப்படி இல்லையா? உதித்த முறைப்படியே ஒடுக்கமும் அதே வரிசை அப்படியே பின்னோக்கி செல்லும் என்று. இப்போ நிலம் கடைசியா தோன்றும், நிலம் தான் முதல்ல ஒடுங்கும், அதுக்கப்புறம் தோன்றிய நீர் அதுக்கப்புறம் ஒடுங்கும் என்று அந்த ஒடுக்க முறையும் சொல்லியுள்ளார்கள். ஆகவே அன்பர்களே, இந்த பாடலிலே வைகாரி அகங்காரம் என்று பெயர் பெயர் பெறக்கூடிய ராசத அகங்காரத்தில் இருந்து வாக்கு முதலிய கண்மேந்திரியங்கள் தோன்றுகின்றன. பூதாதி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய தாமத அகங்காரத்தில் இருந்து சத்தம் முதலிய தன்மாத்திரைகள் தோன்றுகின்றன. சத்தம் முதலிய தன்மாத்திரைகளிலிருந்து ஆகாயம் முதலிய ஐம்பூதங்கள் தோன்றுகின்றன. இந்த ஆகாயம் முதலிய பூதங்கள் அந்த சத்தம் முதலிய குணங்களை ஒவ்வொன்று ஏற்ற பெற்றபடி கொள்கின்றன. இந்த ஐம்பூதங்களுக்கும் அதிபதிகள் உள்ளனர். அவர்கள் சதாசிவம், மகேசன், ருத்ரன், திருமால், அயன் ஆகிய ஐவரும் ஆவார். இந்த தத்துவங்கள் எந்த முறையில் தோன்றினவோ அதே முறையில் அப்படியே பின்னோக்கி ஒடுங்கும் என்று இந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோம். ஆக மாயா காரியங்கள் ஆகிய தத்துவங்கள், மாயா காரியங்கள்ல முக்கியமானவை தத்துவங்கள் தான். ஆக புவனங்கள் 224 இருக்கு, அவற்றின் தோற்றம் பத்தியெல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்காங்க இல்ல? ஏன்னா தத்துவங்கள் தான் ரொம்ப முக்கியமானவை. புவனங்கள் பத்தி பார்க்கணும்னா நம்ம ஆகமங்கள்ல தான் பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நாம பார்க்கலாம் சித்தாந்த பட விளக்கம். சித்தாந்த படம் நம்ம பார்க்கும் போதே தெரியும், ஏப்பா நிறைய புவனங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்ப்போம். நாம ஆச்சரியமா பார்ப்போம், சித்தாந்த படம்னு சொல்லி ஒரு படம், அது கொரடாச்சேரி ஸ்ரீ வாணானந்த சுவாமிகள் அவர்கள் தயார் பண்ணது அந்த படம். அந்த படத்துக்கு விளக்கமாக ஒரு புத்தகமும் அவர்கள் எழுதினார்கள். அந்த புத்தகம் சித்தாந்த பட விளக்கம் என்று பெயர் பெறும். அது நம்ம ஆதீனத்துல பல முறை பதிப்பிக்கப்பட்டது. அதுல புவனங்கள் குறித்த செய்திகளும் உள்ளன. ஆக இங்க தத்துவங்களை பத்தி தான் ஞான சாஸ்திரங்கள்ல சொல்லியிருப்பாங்க. ஆகவே 36 தத்துவங்களுடைய தோற்றங்களையும் ஆசிரியர் சொல்லி முடித்து வருகிறார். சுத்த தத்துவங்கள் 5 சொன்னார், வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24 சொல்லிவிட்டார். தோற்றம் மட்டும் சொல்லியிருக்கிறார். சரி, இதை யாக்கை என்று சொன்னதனால அதனால அந்த யாக்கையில உள்ள தத்துவங்களை பற்றி சொன்னார். தத்துவங்கள் நம்முடைய உடம்பிலும் உள்ளன. உடம்பை பிண்டம் என்பார்கள், உலகத்தை அண்டம் என்பார்கள், அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு என்பார்கள். ஆகவே தத்துவங்கள் உலகங்களுக்கு ஆதாரமாகவும் தத்துவங்கள் உள்ளன, உடம்பிலும் உள்ளன என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இனி இந்த யாக்கைன்னு சொன்னதுனால 36 தத்துவங்கள் பத்தி சொல்லியாச்சு. இந்த யாக்கை எதுக்கு ஈடாக பெறுதோம்? இருவினையின் தன்மைகளுக்கு ஈடாக யாக்கையை பெறுகின்றோம். அப்ப அந்த இருவினையை பத்தி சொல்ல வேண்டாமா? ஆகவே அந்த சுவையான செய்தி, கண்மமலத்தை பற்றிய செய்தி 28 பாடல இருந்து தொடங்குது. கண்மமலம் பற்றி சொல்றார் பாரு. கண்மமலத்தின் இயல்பு கூறக்கூடிய பாடல் 28 பாடல். என்ன செய்திகள் இங்க சொல்லப்படுதுன்னா, நாம அனுபவிக்கிற போகங்களுக்கு மட்டுமல்ல, நாம எடுத்திருக்கக்கூடிய இந்த உடம்புக்கே கண்மமலம் தான் காரணம் இல்லையா? ஆகவே இன்ன மாதிரி ஒரு தோற்றம், இன்ன மாதிரி ஒரு அமைப்புல உடம்பு கிடைச்சிருக்குன்னா அதுக்கே கண்மமலம் தான் காரணம். அப்புறம் அந்த உடம்பை கொண்டு அனுபவிக்க போகங்களுக்கும் கண்மமலம் தான் காரணம். ஆகவே நாம் பொருந்துகின்ற உருவத்துக்கும் அது காரணமா இருக்கு, உடம்புக்கும். நாம அனுபவிக்கக்கூடிய பலவிதமான போகங்களுக்கும் கண்மம் தான் காரணம். இந்த கண்மம் தான் நாசத்தையும் உற்பத்தியையும் மாறி மாறி பண்ணி வருது. அதனால எப்போ முதல் பிறவி எடுத்தோம், எப்போ கண்மம் பண்ணணும்னு நம்மளால கணித்து அறிய முடியாது. அதனால இது பிரவாக அனாதி கண்மம். உயிர்களோ எல்லா உயிர்களிடத்திலும் இந்த கண்மம் வந்து படர்ந்து இருக்குது. இந்த கண்மம் வந்து 3 கருவிகளால் ஏற்றப்படுகிறது, மனம், வாக்கு, காயம். மனதால என்ன சிந்திக்கின்றோம், வாக்கு, கண்மேந்திரிய வாக்கு, அதனால பேசுகின்றோம். காயம் உடம்பு, உடம்பால செயலை செய்கின்றோம். ஆகவே எண்ணம், சொல், செயல், இந்த 3 உதவக்கூடிய மனம், வாக்கு, காயம் இவற்றை 3 இடமாக கொண்டு எண்ணம், சொல், செயல்களாக கண்மம் வெளிப்படுகிறது. இந்த கண்மம் செய்யப்பட்ட பிறகு எங்க இருக்கிறதுன்னா நம்ம புத்தி தான் எங்கேயும் போயிடல. யாருக்கும் தெரியாம நான் எத்தனையோ காரியங்கள் செஞ்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா செய்த காரியங்கள்லாம் எங்க இருக்கு? என்னுடைய சூக்ம உடம்புல இருக்கக்கூடிய புத்தி தத்துவத்துல தான் பதிஞ்சிருக்குது இல்லைங்களா. ஆகவே புத்தி தத்துவத்தை பற்றுக்கூடாக கொண்டு கிடப்பதாய். எப்படி கிடக்கும்? நல்லது செஞ்சா புண்ணியம்ங்கிற பேர்ல கிடக்கும், தீயது செஞ்சா பாவங்கிற பேர்ல கிடக்கும். பாவ புண்ணியமா கிடந்து சரி கிடக்குது. உலகமெல்லாம் ஒடுங்குற காலத்துல, சர்வசங்கார காலம்னு சொல்லக்கூடிய பேரொழி காலத்துல என்னன்னா, அப்போ உலகங்கள்லாம் மாயையில ஒடுங்கும், உயிர்கள் கூட மாயை தாரமாக ஒடுங்கும்னு முன்னாடி ஒரு பாடல்ல பார்த்தோம். இப்ப வந்து இந்த கண்மமும் அதே மாதிரி மாயை தாரகமாக ஒடுங்கும் என்று ஆசிரியர் சொல்றார். ஒடுங்குற காலத்துல ஊழிக் காலத்துல கண்மமும் மாயையில ஒடுங்கும் சொல்றார். இந்த செய்திகள்லாம் தான் இந்த பாடல சொல்லப்பட்டிருக்குது. என்ன, நன்னியிடம் உருவதனுக்கு ஏதுவாகி நானாபோகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணி வரும் மனவாச கண்மத்தால் ஏற்றும் இயல்பினதாய் மதிகதமாய் இருபயனாம் பாவ புண்ணியமாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமலம் புகழுமாறி. இதுதான் கண்மமலத்தை பற்றி சொல்லக்கூடிய முறை, சொல்லக்கூடிய வழி. என்ன, நன்னியிடம் உருவதற்கு ஏதுவாகி, நன்னியிடும் என்றால் ஆன்மாக்கள் பொருந்துகின்ற, நன்னுதல்னா பொருந்துதல், ஆன்மாக்கள் பொருந்துகின்ற உடம்புக்கே ஏதுவாக அதாவது காரணமாக இருப்பது இந்த கண்மம் தான். உடம்ப கொண்டு அனுபவிக்கிற அனுபவங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உடம்புக்கே காரணமா இருப்பது கண்மம் தான். நானா போகங்களா என்றால் உடம்பை கொண்டு அனுபவிக்கின்ற பலவித போகங்களாய், நானா போகம்னா நானான பலவித, பலவிதமான போகங்களுக்கும் காரணமா இருப்பது கண்மமலம். அந்த போகங்களா இருப்பதும் அதுதான். போகங்கள்னா தனுகரண போன போகம், போகம் வந்து மாயா காரியம். அந்த போகத்தை அனுபவிப்பதனால நமக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வருதுன்னு வைங்க, அந்த இன்ப துன்பமும் கூட கண்மம் தான். அது பிராரத கண்மம், அதை அப்புறமா பார்ப்போம். நானா போகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி. கண்மம் என்ன பண்ணும்? கண்மம் வந்து செய்யும் போது உற்பத்தி ஆகுது, செஞ்சு முடிஞ்ச பிறகு அது அழிஞ்சு போயிருது இல்லைங்களா. அப்போ அதை அழியும் போது இன்னொரு கண்மம் உற்பத்தி ஆகும், அதை பத்தி விளக்கமா பின்னால பாக்க இருக்கிறோம். ஆக ஒரு கண்மம் அழியும் போது இன்னொரு கண்மம் உற்பத்தி ஆகுது, அதை அழியும் போது இன்னொன்னு உற்பத்தி ஆகுது. இப்படி அழிவும் உற்பத்தியும் மாறி 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 தொன்று தொட்டு வருவதனால இந்த கண்மம் எப்ப தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது. பிரவாகநாதி பலமாகி, ஒருவரே பல வினைகள் செய்கின்றோம், அப்படி ஒவ்வொருவரும் பல பல வினைகள் செய்கின்றார்கள், அப்படி வினைகள் பலவாக இருக்கின்றன. அணுக்கள் தோறும் படர்வதாகி, உயிர்கள் தோறும் இந்த கண்மமலம் படர்ந்திருக்கின்றது. நம்ம ஏன்னா புத்தி தத்துவத்துல இருக்கு, எப்படி படர்ந்திருக்கு பின்னாடி சொல்லுவார், புத்தி தத்துவத்துல அடங்கி இருக்கு. இந்த கண்மம் மனவாக்கு காயங்களால ஏற்றப்படுது, அதை சொல்றார். எண்ணி வரும் மனவாச கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய். மனம் வாக்கு கண்மம் இருக்கணும், வாக்குங்கிறது வாசம்னு இருக்கு, அது வந்து வாக்குன்னா அதுக்கு பொருள், வாசம்னு இருந்தாலும் வாக்குன்னா அதுக்கு பொருள், வாசம் என்றும் அதை சொல்வார்கள். எண்ணி வரும் மனவாச கண்மத்தால் ஏற்றும், மனவாக்கு காயங்களால் ஏற்றப்படும் இயல்பினதா இருக்கு. மதிகதமாய், மதிதான் புத்தி தத்துவம், மதிகதமாயினா புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு கிடப்பதாய், புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு கிடப்பதாய், அதான் மதிகதமாய். மதிகதமாய் என்பது செய்யப்பட்ட பின்பு அந்த கண்மம் எங்கே போயிற்று என்று சொன்னால் எங்கும் போகவில்லை, புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு கிடக்கிறது மதிகதமாய். இருபயனாம் பாவ புண்ணியமாய், இன்பம் துன்பம் இருவிதமான பயன்களை தரக்கூடிய புண்ணிய பாவங்களாக விளங்குகிறது இந்த கண்மம். புலர்காலை மாயை மேவி, ஊழிக் காலத்துல மாயையை போய் பொருந்துகிறது. உலகெல்லாம் ஒடுங்கக்கூடிய காலத்துல சகல தத்துவங்களும் ஒடுங்கும் சங்கார காலத்திலே, சகல தத்துவங்களும் ஒடுங்கும் சங்கார காலத்திலே இந்த கண்மம் மாயையை சென்று பொருந்தும் இது புகழுமாறு. இதுவே ஆகமங்கள் சொல்லும் முறை, கண்மத்தை பற்றி, கண்மத்தை பற்றி ஆகமங்கள் சொல்லக்கூடிய முறை இதுதான். ஆக கண்மம் நாம் எடுக்கின்ற உடம்புக்கும் காரணமாக உள்ளது, உடம்பை கொண்டு அனுபவிக்கின்ற பல்வேறு போகங்களுக்கும் காரணமா இருக்கிறது. இது தோன்றியும் அழிந்தும் வருவதனாலே தொன்று தொட்ட ஒரு பிரவாக நாதியாக இருக்கின்றது. அணுக்கு பலவாக இருப்பது, உயிர்கள் தோறும் படர்ந்திருப்பது, மனம் வாக்கு காயங்களால் செய்யப்படுவது, செய்யப்பட்ட பிறகு புத்தி தத்துவத்தை பற்றுக்கூடாக கொண்டு கிடப்பது, புண்ணியம் பாவம் என்று விளங்குவது, உலகமெல்லாம் ஒடுங்குகின்ற காலத்திலே மாயையில் தாரவமாக ஒடுங்குவது என்று கண்மமலத்தை பற்றிய செய்திகளை பார்த்தோம். இது காரிய கண்மத்தை பற்றி தான் இங்க சொல்லியிருக்கார். நல்வினை தீவினைன்னு செய்யக்கூடியது காரிய கண்மம், அதை பற்றி தான் இங்க சொல்லியிருக்கார். மூல கண்மத்தை பற்றி இங்க எதுவும் சொல்லவில்லை, இந்த பாடல்ல சொல்லவில்லை. மூலகன்மம் என்பது அது ஆய்ந்து துணிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அறிஞர்கள் பலரும் கூடி சாத்திர மேற்கோள்கள் தான் அங்கே இடம்பெறணும். பொறுமையாக அதை வந்து அதை பற்றி ஒரு ஒன்று ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கின்றது என்பதுதான் அடியனுடைய கருத்து. ஆக இங்க காரியகன்மம் ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம். நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள்லாம் காரியகன்மம். ஆகவே இதுல ஒரு முக்கியமான கருத்து பார்த்திருக்கிறோம். சங்கார காலத்துல உலகங்கள்லாம் மாயையில உடங்கும், உயிர்களும் கூட சேர்ந்து உடங்கும்னு முன்னாடி ஒரு பாட்டில் பார்த்தோம், அசுத்தமாய பாட்டில. அவ்வுயிர்களை விட்டு நீங்காது கன்மமும் அந்த மாயையிலே ஒடுங்கும் என்ற செய்தியை இங்க பார்த்திருக்கின்றோம். இனி இந்த கன்மத்தை பற்றி சொல்லும் பொழுது இதை மூன்று வகையா நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது பல பிறவிகளிலும் நாம இது நமக்கு முதல் பிறவி இல்லை, எத்தனையோ பிறவிகள் வாழ்ந்திருக்கிறோம், அதுல எத்தனையோ கன்மங்களை செய்திருக்கிறோம். அவையெல்லாம் நம்முடைய புத்தி தத்துவத்துல இந்த பாடல சொன்ன மாதிரி நம்ம புத்தி தத்துவத்துல எல்லாம் சேமிக்கப்பட்டு இருக்கு இல்லைங்களா. ஏன்னா பிறவி மாறும்போது தூள உடல் தான் மாறுது, சூக்ம உடல் மாறுவதில்லை. ஒரு பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி வருதுன்னா தூள உடல் தான் மாறுத ஒழிய சூக்ம உடல் மாறுவதில்லை. சொர்க்க நரகங்களுக்கு போனாலும் கூட சூக்ம உடல் மாறுவதில்லை. சூக்ம உடலில் இருந்துதான் அடுத்த உடலே தோன்றுகிறது. ஆகவே சூக்ம உடல் கண்டிப்பா இருக்கும். புத்தி தத்துவம் அந்த சூக்ம உடல்ல ஒரு உள்ள ஒரு கருவி. ஆகவே புத்தி தத்துவத்துல கன்மம் இருந்ததுன்னா அது நிரந்தரமா இருக்கும். ஆக அற்பம் அப்படி புத்தி தத்துவத்துல அந்த கன்மம் கிடக்கும் போது ஆற்றல் ஆற்றல் வடிவில் கிடக்கும் அது கன்மம். என்ன அந்த கன்மத்துக்கு புத்தி தத்துவத்துல அப்படி இருக்கும்போது புத்தி தத்துவத்துல இருக்கக்கூடிய நல்வினைகள் எல்லாம் புண்ணியம்னு பேர் வரும். புத்தி தத்துவத்துல கிடைக்கின்ற தீவினைகள்லாம் பாவம்னு பேர் வரும். செய்யும் போதுதான் நல்வினை தீவினை. ஒரு தானம் செய்கிறார்னா அப்ப நல்வினை, ஒருத்தருக்கு ஒரு கேடு செய்கிறார்னா அது தீவினை. செஞ்சு முடிச்ச பிறகு அது ஆற்றல் வடிவில் புத்தி தத்துவத்துல கிடக்கும். அப்ப நல்வினைலாம் புண்ணியம்னு பெயர் பெற்று கிடக்கும், தீவினைலாம் பாவம்னு பெயர் பெற்று கிடக்கும். புத்தி தத்துவத்துல கிடக்கிற புண்ணிய பாவங்கள் சஞ்சிதம் எனப்படும். சஞ்சிதம் இப்போ இந்த பிறவிக்குன்னு அந்த சஞ்சிதத்துல ஒரு 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 சிறு பகுதியை இந்த பிறவியில நாம அனுபவிக்கிறோம், நம்முடைய அனுபவத்துக்குன்னு கொடுக்கிறார். அப்போ அனுபவத்துக்கு வரும்போது புண்ணியம் அனுபவத்துக்கு வரும்போது இன்பமாக வரும், பாவம் அனுபவத்துக்கு வரும்போது துன்பமாக வரும். அப்படி அனுபவத்துக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை பிராரத்தம் என்று சொல்வார்கள். பிராரத்தம் அதை தமிழ்ல ஊழ் என்று சொல்வார்கள். ஊழ் ஊழ் என்று சொல்வார்கள். அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது நாம் மேல் வினைகளை செய்கிறோம், நல்வினை தீவினைகளை செய்கின்றோம். அந்த நல்வினை தீவினை ஆகாமியம் எனப்படும். ஆகாமியம் இப்படி முற்பிறவியில் செய்த ஆகாமியங்கள் தான் சஞ்சிதமாக புத்தியில இருக்கின்றன. அவை பிரார்த்தமாக வந்து பலனை தருகின்றன. அந்த பலனை செய்யும் போது நாம் மேல்வினைகளை செய்கிறோம், புதிதாக நல்வினை தீவினைகளை செய்கிறோம். அது மறுபடியும் ஆகாமியமா வருது. அந்த ஆகாமியம் சஞ்சிதமா புத்தியில கிடக்கும் இல்லையா, இன்ப துன்பமா பலனை தரும். அப்ப நாம இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் போது மேலும் நல்வினை தீவினை செய்வோம். இப்படியே வினைகளை வந்து நம்ம தொடர்ந்து செய்வதனால, வினைகள் இப்படி தொட்டு தொட்டு வருவதனால அது பிரவாகம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு தொன்மையான அநாதிய புறவாக நதியா இருக்கு. இப்படியே வினைகள் தொடர்வதனால பிறவியும் வந்துகிட்டே இருக்கிறது. அதனாலதான் பிறவி பெருங்கடல் என்று சொன்ன. ஏன்னா இன்ப துன்ப படங்களை அனுபவிச்சுட்டா அதோட அந்த சஞ்சித வினை கெடும். ஆனா சும்மா அனுபவிக்க மாட்டோம், எப்படியாவது அதுல வந்து நல்வினை தீவினை வந்துருது. அது ஆசிரியரே பின்னாடி ஏன் வருதுன்னு விளக்குறார். அந்த பாட்டுல நம்ம அதை பார்ப்போம். ஆக இப்போ இந்த கன்மத்தை பத்தி சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம்னு பாத்துருக்கோம் நாம. இது போக இன்னும் சிறப்பான கருத்துக்கள் சிலவற்றை உரையாசிரியர் கொழும்பு மு திருவிளங்கம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சிவாகமங்கள் இருந்து அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கன்மம் அல்லது வினை சொல்லும் போது அத வடமொழியில கர்மான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அத கன்மம்னு சொல்றோம். தமிழ் விளக்குக்கு ஏற்ப தூய தமிழ் சொல் வினை என்பது. அந்த கன்மம் என்பது திருஷ்ட ஜன்மோப போக்கிய கன்மம், அதிர்ஷ்ட ஜன்மோப போக்கிய கன்மம், அணியத காலோப போக்கிய கன்மம் என்று மூவகைப்படும் என்று சொல்கின்றார். அதுல முதல்ல திருஷ்ட ஜென்மோப போக்கிய கன்மம்னா என்ன, திருஷ்டம்னா என்ன அப்படின்னு சொன்னா திருஷ்டின்னு சொல்றோம், கண் பார்வைய திருஷ்டின்னு சொல்றோம். இப்ப திருஷ்டம்னா பார்வைக்கு புலனாவது, என்னன்னா இம்மையில் செய்த வினை இம்மையிலே வந்து பலன் கொடுப்பது. அப்படி இருக்கு இல்லையா, முற்பிறவியில செய்த வினைகள் தான் நமக்கு பயனா வருதுன்னு பாக்குறோம், அதான் பெரும்பான்மை. ஆனா அதே சமயத்துல அவ்வப்போது பார்க்கின்றோம் இம்மையிலே செய்த வினைக்கு இம்மையிலே பலன் வருது. இம்மையிலே ஒருவன் நல்லா முயன்று படிக்கின்றான், அவன் படிச்ச படிப்புக்கு இம்மையிலே அவனுக்கு சிறந்த உத்தியோகம் கிடைக்கின்றது, பதவி உயர்வு கிடைக்கின்றது, பெருமை கிடைக்கிறது. இம்மையில் ஒருவன் ஒரு திருட்டை செய்கின்றான், இம்மையிலே அவன் மாட்டிக்கொள்கிறான், தன்மை பெறுகின்றான். இதெல்லாம் இன்ன வினைய செய்ததுனால இவன் இன்ன பலனை பெறுதான்னு எல்லாருக்கும் தெரியும்படியா வரக்கூடிய வினையும் பலனும் அப்படி இருக்கு. அப்படி தெரியும்படியா இருப்பதுதான் திருஷ்டன்னு சொல்வது. திருஷ்ட ஜென்ம உப போக்கிய கண்மம், திருஷ்ட ஜென்ம உப போக்கிய கண்மம் சொல்றார். அப்புறம் அதே பேர் தான் திருஷ்டக்கு பதில் அதிர்ஷ்ட, அதிர்ஷ்ட ஜென்ம உப போக்கிய கண்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இம்மையில் செய்த வினை மறுமையில் பலிப்பது. இப்ப செய்த வினைக்கு இப்ப பலன் கிடைக்காம மறுமையில பலன் கிடைத்தால், இதே அடுத்த பிறவியில நம்ம இந்த பிறவியை பத்தி ஞாபகம் நமக்கு இருக்காத, இப்ப முன்னை பிறவி எப்படி எடுத்துக்கோமே, முன்னை பிறவிகளை நாம செய்த வினைகளின் பலன் இம்மையில விளையுது இல்லையா. முன்னை பிறவியில என்ன வினை செய்தோம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. எதுவும் எதிர்பார்க்காத ஒரு இன்பம் எனக்கு, எதிர்பார்க்காத ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து முன்வினை தான் காரணம். இந்த பிறவியில அதை காரணமா கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அப்போ அதுக்கு முன்வினை தான் காரணமா இருக்கணும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும், நினைக்கப்படும் போது இதற்குரிய முன்வினை யாது என்று சிந்திக்கணும் என்று சொன்னார். ஆகையினாலே முன்னை வினை என்ன, என்ன முன்வினை காரணமாக எனக்கு இந்த பலன் வந்திருக்கிறது, ஏதோ ஒரு முன்வினை காரணமாக வந்திருக்கிறது தான் தெரியுத ஒழிய என்ன முன்வினைன்னு தெரியல. கொஞ்சமும் எதிர்பார்க்காம எனக்கு முன்பின் தெரியாதவங்க கூட வந்து உதவுறாங்க, அப்போ நான் இந்த பிறவியில அந்த மாதிரி நான் ஒரு நட்பை உருவாக்கிக்கலையே, கொஞ்சமும் எதிர்பாராம வந்து கிடைக்குத, அப்ப இது வந்து ஏதோ ஒரு முற்பிறவி தொடர்பு என்று நாம எண்ணுவோம். அதனால முற்பிறவியில் செய்த வினைகளின் பலன் இப்பிறவியில் வந்தால் அந்த முற்பிறவி செய்த வினைகள் நமக்கு தெரியாது, ஆகையினாலே அது அதிர்ஷ்ட ஜென்மோப போக்கிய கண்மம். இப்ப செஞ்சதுக்கு இப்பவே பலன் கிடைச்சா அதுதான் திருஷ்ட ஜென்மோப போக்கிய கண்மம் என்பது. அணியத என்று சொன்னால் முந்தின பிறவின்னு இல்ல, எப்பவுமோ எந்த பிறவிலோ செஞ்சது, அது எவ்வளவோ காலம் கடந்து வந்து பலன் தந்தால் அது அணியத என்பது. வரையறுத்து சொல்ல முடியாத காலம்,